வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் தொல்லியல் தொடர்பான செவ்வி ஒன்று. சிந்து சமவெளியின் முதிரைகளை தொடர்ந்து ஆராய்ந்து அடையாளம் கண்டதில் அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடைய திராவிட மொழியின் துவக்க கால சொற்குறியீடுகள் என்கிற முடிவுக்கு தாம் வந்திருப்பதாக கல்வெட்டு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமது 50 ஆண்டு கால ஆய்வின் முடிவுகளை தொகுத்து அவர் ஒரு ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார். ரிக்வேத வழியிலான சிந்து சமவெளியின் திராவிட தொடர்புக்கான ஆதாரம் என்கிற தலைப்பிலான அவரது ஆய்வுக் கட்டுரையில் சிந்து சமவெளி குறியீடுகள் தொல் திராவிட எழுத்துரு வடிவங்கள் என்பது உறுதியாக தெரிய வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். அவரது இந்த ஆய்வின் முடிவு குறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நான் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக சிந்துவெளி நாகரீகத்தையும் சிந்துவெளி எழுத்துக்களையும் ஆராய்ந்து வருகிறேன். 1970 முதல் கட்டுரையில் சிந்துவெளி ஒரு திராவிட நாகரிகம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். 1977 சிந்துவெளி கல்வெட்டுக்களை கொண்ட ஒரு கன்கார்டன்ஸ் என்னும் அட்டவணை தயாரித்து வெளியிட்டிருக்கிறேன். அது இன்றைய உலகில் உள்ள எல்லாப்படுத்துகின்றார்கள். என்னுடைய முக்கியமான கருத்து, சிந்துவெளி நாகரீகம் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வரும் முன்னரே செழித்து விளங்கியது. ஆனால் சிந்துவெளி நாகரிகத்தை ஆரியர்கள் அழித்தார்கள் என்ற கருத்து இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக் கொள்வதில்லை. சிந்துவெளி நாகரிகம் பல இயற்கை காரணங்களால் தானாகவே நலிந்து சிதறுண்டு அழிந்து போன அந்த நேரத்தில் சில ஆரிய மக்கள் இந்தியாவிற்கு வந்த குடியேறினார்கள். அவர்கள் உள்ளூர் மக்களுடன் இரண்டல கலந்து ஒரு கலப்பு சமுதாயத்தை, இந்திய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். என்னுடைய கருத்துப்படி இந்தோ ஆரிய என்னும் சொல் இந்தியாவில் இந்திய மக்களோடு கலந்துவிட்ட ஆரியர்களை குறிக்கிறது. இவர்கள் எழுதிய ரிக்வேதம் சிந்துவெளி காலத்திற்கு பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பட்டது. ஆகையினாலே ரிக்வேதத்தை எழுதிய ஆரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள பழங்கால நினைவுகளை தொன்மங்களாக மாற்றிக்கொண்டு அக்காலத்து தலைவர்களை தேவதைகளாக மாற்றிக்கொண்டு ரிக்வேதத்தில் பல பாடல்கள் இயற்றியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சிந்துவெளியில் தங்க விருப்பம் இல்லாத ஒரு குழுவினர் பிரிந்து தென்னாட்டுக்கு வந்தார்கள். இதைத்தான் அகத்தியர் கதை என்று சொல்கின்றோம். அகத்தி என்பது திராவிட சொல். அது ஒரு கோட்டை தலைவன் என்ற பொருளை தரும். தொல்காப்பியத்தில் அகத்தோன் என்று குறிப்பிடப்படுகின்றார். இந்த அகத்தியர் தலைமையில் வேளிர் உள்ளிட்ட 18 குலத்தினர் துவாரகையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததை நச்சினார்க்கினியர் தம்முடைய தொல்காப்பிய உரையில் 2 இடங்களில் குறிப்பிடுகின்றார். இவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தென்னிந்தியாவிற்கு வந்த பிறகு என்றே சொல்லலாம். ஏனென்றால் அந்த குழுவினர் பலர் ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் மற்ற இடங்களிலும் பரவியிருக்கின்றார்கள். ஆகவே தென்னிந்திய மொழிகள் எல்லாவற்றிலும் இந்த சிந்துவெளி திராவிட மொழியின் தாக்கம் ஏற்பட்டது. இது சங்க காலத்திற்கு மிக முற்பட்ட காலம். சங்க காலத்தின் போது வாழ்ந்தவர்கள் பழங்கால தொன்மங்கள் என்று சில கதைகளை உண்டாக்கியிருந்தார்கள். அந்த கதைகளிலே ஒன்று அகத்தியர் கதை. மேலும் துளுநாட்டிலிருந்து வேளிர் கோசர் தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் வரலாறு இருக்குது. இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிந்துவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் என்று குறிப்பிட முடியும். மேலும் திராவிட மொழி சொற்கள் ரிக்வேதத்தில் இருப்பதை பல அறிஞர்கள் முன்னரே கண்டு அறிந்திருக்கின்றார்கள். என்னுடைய புதிய ஆய்வின் பரிமாணம் என்னவென்றால், முதன் முதலாக தனிப்பட்ட எழுத்துக்களை அல்லாமல் தொடர் சொற்களை என்னால் வாசிக்க முடிகிறது. ஒரு முக்கியமான தொடர் சொல்லை எடுத்துக்கொண்டு என்னுடைய அண்மை கால கட்டுரையை நான் படித்திருக்கின்றேன். அந்த தொடர் வாக்கியத்தில் நகரத்து வாணிகன் என்ற பொருள் வரும் சொல் தொடர் காணப்படுகின்றது. இந்த பெயர்களை பிற்காலத்தில் வடக்கே தங்கி உள்ள ஆரிய மக்கள், இந்திய மக்கள், திராவிடரும் ஆரியரும் கலந்து அந்த கலப்பு சமுதாய மக்கள் ரிக்வேதத்தில் அவருடைய தொன்மங்களாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் தமிழகத்தில் பாண்டிய மன்னர்களும் அவர்களுடைய பெயர்களும் இது தொடர்பு காணப்படுகின்றன. ஒரு இலச்சினையில் சங்க தமிழ்நாட்டு மாறன், செழியன், வழுதி, பாண்டியன் என்ற சொல் தொடரின் மூல உருவங்கள் சிந்து இலச்சினையில் உள்ளதாக நான் கண்டுபிடித்திருக்கின்றேன். ஆகையினால் நான் முதல் முறையாக சிந்து வழி எழுத்துக்களை படித்தது எப்படி என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் இந்த ஆய்வு முழுமையாக இன்னும் இல்லை. இன்னும் மிகுந்த முயற்சி எடுத்துதான் முழுவதாக படிக்க முடியும். படித்து முடித்தவரை நாம் போகும் வழி சரியான வழி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இதைத்தான் நான் என்னுடைய RMRL என்ற ஆய்வு கூடத்தின் கட்டுரையில் குறிப்பிட்டேன்.
உங்களுடைய இந்த புதிய கண்டுபிடிப்பு அல்லது அதிகபட்ச தொடர்புக்கான உறுதி செய்தல், அடுத்த கட்டமாக இது இந்த சிந்து சமவெளி எழுத்துக்களை முழுமையாக படிப்பதற்கு இது ஒரு நல்ல துவக்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இன்னும் எத்தனை வடிவங்கள் படிக்கப்படாமல் இருக்குங்க உங்க கணக்குப்படி?
ஆமா, சரியாக சொல்ல போனால் சிந்து வழி எழுத்துக்களை ஒரு பெரிய மாளிகை என்று எடுத்துக்கொண்டால் வாயிற்கதவின் சாவி என் கையில் கிடைத்திருக்கிறது. அந்த கதவை திறந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் பிரேக் த்ரூ என்று சொல்வார்கள். ஆனால் உள்ளே போனால் இன்னும் பல கதவுகள் மூடி இருக்கின்றன. சிந்து வழி எழுத்துக்கள் ஒரு ஒலியையோ ஒரு சிலபிள் ஒரு அசையோ குறிப்பிடணும் அல்ல. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லை குறிப்பிடுகிறது. ஆகையினாலே ஒரு ஒரு எழுத்தையும் அதனுடைய இடம் அறிந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கு நமக்கு இரண்டு மொழிகளில் எழுதிய கல்வெட்டுகள் கிடைக்காததாலும் நீண்ட சிந்து வழி தொடர்கள் கிடைக்காததாலும் ஒரே ஒரு வழிதான் என்று உண்டு. அதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அது என்ன என்றால், ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிந்து வழி எழுத்தை ஒரு ஒரு மூலையிலும் அதற்கு நேர் சமமான திராவிட வேர் சொல்லை ஒரு மூலையிலும் அமைத்தால் மூன்றாவது காரியக மூலையிலே இந்தோ ஆரிய சொல் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த மூன்றையும் ஒப்பிடும் போது தனித்தனி சொற்களை விட அந்த மூன்று சொற்களையும் சேர்க்கும் போது பல புதிய உண்மைகள் தெரிய வருகின்றன. உதாரணமாக என்னுடைய அண்மைக்கால கண்டுபிடிப்பு இந்த தாளிலே ரிக்வேதத்தில் 10 சொற்கள் சிந்து வழி சொற்களுடைய வடமொழி மொழிபெயர்ப்புகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். அதே சமயத்தில் நான் முன்னரே குறிப்பிட்டபடி தமிழ்நாட்டு பாண்டிய மன்னருடைய பெயர்களும் அவர்களுடைய குலப்பெயர்களும் வருவதையும் குறிப்பிட்டிருக்கின்றேன். அப்படி நான் சொல்லும்போது சிந்து வழியில் மக்கள் தமிழ் பேசினார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழின் மூதாதையான ஒரு திராவிட மொழியை பேசினார்கள். உதாரணமாக தமிழில் பாண்டி என்று வரும் சொல் சிந்து வழி எழுத்தில் பாடி என்று வருகிறது. மூக்கொலி அங்கு இல்லை. இவ்வாறு செழி என்பது செடி என்று வருகின்றது. இவ்வாறு சிற்சில மாறுதல்கள் எந்த மொழியிலும் ஏற்படக்கூடியவை. ஆனால் நான் சொன்னபடி அதே சொல் மொழிபெயர்ப்புடன் ரிக்வேதத்தில் வருவது, அதே சொல் மொழி ஒலி மாற்றுடன் தமிழில் வருவது, இதை மூன்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு உண்மை புலப்படுகிறது. இரண்டு விதமான துப்புக்கள் கிடைச்சிருக்கின்றன. ஒன்றை லோன் வேர்ட்ஸ் கடன் வாங்கிய சொற்கள் என்றும் மற்றொன்றை லோன் டிரான்ஸ்லேஷன் மொழி பெயர்ப்புகள் என்றும் குறிப்பிடலாம். ஒன்றொன்றுக்கும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் குறிப்பிடுகின்றேன். நேரடியாக கடன் வாங்கப்பட்ட சொல் அகஸ்திய என்று வருகிறது. அகஸ்தியர் கதை வடமொழியிலே, தென்மொழியிலே அகஸ்தி என்று வருகிறது. அவன் அகத்தான் கோட்டை தலைவன் என்ற பொருள் என்று கூறினேன். லோன் டிரான்ஸ்லேஷன் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு காவடியை தூக்கும் ஒரு உருவம் சிந்து வழி இலச்சினை இருக்கின்றது. அந்த உருவத்தை தமிழில் பொறை என்று படிக்கலாம். அதே நேரத்தில் வடமொழியில் பரத என்று படிக்கலாம். ஆகவே பரதன் என்ற வடமொழி குழுவினர் தமிழ்நாட்டிலே பொறைகள் என்று வழங்கப்பட்டார்கள். இவர்கள் வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு இடத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மூலம் சிந்து வழி பண்பாடு என்றுதான் நான் குறிப்பிடுகின்றேன். மேலும் அப்படி பார்க்கும்போது இந்த சேர மன்னன் பாரத போரிலே உணவளித்தான் என்ற தொன்மக்கதை இந்த தொடர்பை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. இவ்வாறாக நான் கடந்த 50 ஆண்டுகளில் 50-60 கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். அவையெல்லாம் தொகுப்பதாக ஒரு கருத்து இருக்கின்றது. இன்னும் மேலும் பல கட்டுரைகள் எழுத வேண்டும். ஆனால் நான் மீண்டும் சொல்ல விரும்புவது இரண்டே விஷயங்கள் தான். ஒன்று, சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்பதில் இனி துடிக்கூட ஐயமில்லை, அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த நாகரிகத்தின் கலப்பு ஆரிய சமுதாயத்தில் ரிக்வேத காட்டுவிட்டது என்பது ஒரு புதிய செய்தியாகும். இதை ஒரு துப்பாக எடுத்துக்கொண்டு ஒரு வழியாக அமைத்து சிந்துவெளி எழுத்துக்களையும் ரிக்வேதத்தில் காணப்படும் சொற்களையும் தமிழ் சங்க நூல்களில் காணப்படும் சொற்களையும் ஒப்பிட்டு ட்ரையல் அண்ட் ஏர் அதன் மூலமாகத்தான் நாம் மேற்கொண்டு முன்னேற முடியும்.
நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் இந்த பணியில் அர்ப்பணிப்போடு செயல்பட்ட பிறகுதான் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இது தொடர்பான ஆய்வில் உங்களைப் போலவோ மற்றவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டு வருகிறார்கள்? இந்த ஆய்வு இதற்குரிய தீவிர தன்மையோடும் ஆழத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்யப்படுகிறதா இந்தியாவில்?
பலர் இருக்கின்றார்கள். முக்கியமாக பின்லாந்து நாட்டை சேர்ந்த அஸ்கோப்பர் போலா என்ற பேரறிஞரை குறிப்பிட வேண்டும். அவரும் சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்றுதான் குறிப்பிடுகின்றார். ஆனால் அவர் அண்மை காலத்தில் சிந்துவெளி இலக்கணிகளை நல்ல முறையில் வெளியிடும் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். சிந்துவெளி எழுத்துக்கள் படிப்பதை அவர் இப்பொழுது அவ்வளவு மும்புறமாக செய்யவில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கு மேல் நீங்கள் அவரைத்தான் கேட்க வேண்டும். நானும் அவரும் நண்பர்கள், பலவிதமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய சென்ற வார கட்டுரைக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்து எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் கண்டுபிடித்த சொற்கள் வேறு, நான் கண்டுபிடித்த சொற்கள் வேறு. இரண்டுமே உண்மையாக இருக்கலாம். நான் சொன்னபடி மேற்கொண்டு ஆய்வுகளும் மூலமாகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு பணி தொடர முடியும்.
இல்லை, இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டுக்குள் இதற்கு உண்டான ஒத்துழைப்பு, நிதி ஒதுக்கீடு, அர்ப்பணிப்பு, ஆட்கள் கிடைக்கிறார்களா?
உண்மையில் சொல்ல போனால் இந்தியாவில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. வடநாட்டு அறிஞர்கள் எல்லாம் வடமொழியை ஆதரிக்கின்றார்கள். தென்னாட்டவர்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக திராவிட மொழி என்று சொல்கிறார்கள். இரண்டுமே ஒரு விதமான மொழிப்பற்றில் உருவான கருத்து என்று பிற நாட்டு அறிஞர்கள் நினைக்கின்றார்கள். ஆக இந்த ஒரு மொழி சிக்கல் இருந்து வருகிறது. என்னுடைய ஆய்வை பற்றி கூட பல வடநாட்டு அறிஞர்கள் அவர் தமிழ் பேசும் தமிழ்நாட்டுக்காரர், ஆகவே திராவிட மொழியை சிந்து வழியோடு சேர்க்கிறார் என்றுதான் சொல்கின்றார்கள். ஸோ நம் நாட்டில் உள்ள ஒரு சமூக அரசியல் நிலையில் இவ்விதமான கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்று உலகம் ஒரு குளோபல் வில்லேஜ், ஆகவே உண்மையை மறைக்க முடியாது. எல்லா நாட்டினரும் சேர்ந்து ஆய்வு செய்யும் போது உண்மை வெளிப்படும், சற்று காலம் பிடிக்கலாம்.
அந்த ஆய்வு செய்யும் பணியாவது ஏதோ ஒரு இடத்தில் துவங்கி வேகப்பட வேண்டும் அல்லவா? அந்த துவக்கமே இன்னும் ஏற்படாமல் நீங்களே குறிப்பிடுகிறீர்கள், வடக்கு ஒரு பக்கமாகவும் தெற்கு ஒரு பக்கமாகவும் இருக்கிறது. இதற்கு இடையில் உண்மையான ஆய்வு கண்ணோட்டம் அல்லது ஆய்வு பணி முடங்கி கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை சில மட்டங்களில் வெளிப்படுகிறது. நீங்க அப்படி பாக்குறீங்களா?
இந்த விதமான சார்புகளுக்கெல்லாம் இடம் பிடிக்காமல் உண்மையான ஆய்வும் தொடர்தான் செய்கின்றது. ஆனால் பலர் இதை கம்ப்யூட்டர் கணினி மூலமாக செய்கின்றார்கள். என்னுடைய கருத்துப்படி கம்ப்யூட்டர் கணினி மூலமாக செல்லும் ஆய்வுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எந்த கம்ப்யூட்டரும் மொழியை படிக்க முடியாது. இந்த மொழியினுடைய சாத்திய கூறுகள் உள்ளன, இந்த மொழியினுடைய மொழியியல் தன்மைகள் இங்கு அமைந்துள்ளன என்ற அளவுக்கு கோடி காட்ட முடியும். அப்படி செய்யும்பொழுது அவை திராவிட மொழியைத்தான் சுட்டி காட்டுகின்றன என்று சென்னிஷ் அறிஞர் பற்போல ரஷ்ய அறிஞர்கள், இந்தியாவில் இப்பொழுது கம்ப்யூட்டர் பணிபுரியும் பல அறிஞர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள்.
இந்தியாவைச் சேர்ந்த பிரபல கல்வெட்டு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன்.